மாணவர்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உவா குருகுலம் விஞ்ஞான பாடத்தின் ஊடாக இணையும் நான் ஆசிரியர் திவ்யா, கிரேக் பாடசாலை, பண்டாரவளை. இன்றைய தினம் தரம் 11 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்திலுள்ள மனித உடற்செயன்முறைகள் 6வது பாட அழகான மனித உடற்செயன்முறைகளில் 6.3 மனிதனின் கழிவகற்றும் தொகுதி தொடர்பாக இன்றைய தினம் சிறு விளக்கத்தை பார்ப்போம். மனிதனின் கழிவகற்றும் தொகுதி பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக மாணவர்கள் தங்களது பாடநூலை அருகில் வைத்துக் கொண்டால் இலகுவானதாக அமையும். ஆகவே மாணவர்கள் தங்களது பாடநூலை எடுத்து பாடத்துக்கு தயாராகிக் கொள்ளுங்கள். மனிதனின் கழிவகற்றும் தொகுதி. முதலில் அணுசேபம் தொடர்பாக பார்ப்போம். அணுசேபம் என்பது உடற்கலங்களில் நடைபெறும் சகல உயிர் ரசாயன தாக்கங்களும் அணுசேபம் எனப்படும். அணுசேப தாக்கங்கள் இருவகைப்படும். ஒன்று உட்சேபம், இரண்டாவது அவசேபம். அணுசேபத்தாக்கங்கள் இரண்டு வகைப்படும், உட்சேபம் அவசேபம். உட்சேபம் என்பது எளிய சேர்வைகள் சிக்கலான சேர்வைகளாக தொகுக்கப்படும் தாக்கம். இந்த உட்சேப தாக்கத்திற்கு சக்தியானது பயன்படுத்தப்படும். உட்சேப தாக்கத்திற்கு உதாரணம் ஒளித்தொகுப்பு. இரண்டாவது அவசேபம். அவசேப தாக்கம் என்பது சிக்கலான சேர்வைகள் எளிய சேர்வைகளாக உடைக்கப்படும் தாக்கம். இதன் போது சக்தியானது வெளிவிடப்படும். அவசேப தாக்கத்திற்கு உதாரணம் கலசுவாசம். உட்சேபம் அவசேப தாக்கங்களுக்கு இடையிலான ஒப்பீடை பார்ப்போம். உட்சேபம் எளிய சேர்வைகள் சிக்கலான சேர்வைகளாக தொகுக்கப்படும் தாக்கம். அவசேபம் என்பது சிக்கலான சேர்வைகள் எளிய சேர்வைகளாக உடைக்கப்படும் தாக்கம். உட்சேப தாக்கத்தின் போது சக்தி பயன்படுத்தப்படும். அவசேப தாக்கத்தின் போது சக்தி வெளிவிடப்படும். உட்சேப தாக்கத்திற்கு உதாரணம் ஒளித்தொகுப்பு. அவசேப தாக்கத்திற்கு உதாரணம் கலசுவாசம். அடுத்ததாக கழிவு பதார்த்தம். கழிவு பதார்த்தம் என்பது அணுசேப செயற்பாடுகளின் போது உருவாகும் விளைவுகளில் உடலுக்கு தேவையற்ற விளைவு கழிவு பதார்த்தம் எனப்படும். பிரதான கழிவுகளாக சிறுநீர், வியர்வை, வெளிசுவாச வழி என்பவற்றை குறிப்பிடலாம். பிரதான கழிவங்கங்களாக சிறுநீரகம், தோல், சுவாசப்பை என்பவற்றை குறிப்பிடலாம். மீண்டும் கழிவு பதார்த்தம் என்பது அணுசேப செயற்பாடுகளின் போது உருவாகும் விளைவுகளில் உடலுக்கு தேவையற்ற விளைவு கழிவு பதார்த்தம் எனப்படும். அடுத்ததாக மலம் ஒரு கழிவு பொருளாக கருதப்பட மாட்டாது. மலமொரு கழிவுப் பொருளாக கருதப்பட மாட்டாது. காரணம், மலம் அணுசீப தொழிற்பாட்டின் விளைவாக தோன்றுவது இல்லை. மலமானது அணுசீப தொழிற்பாட்டின் விளைவாக தோன்றுவது இல்லை. மேலும் மலமானது சமிப்பாடடையாத உணவின் மிகுதியாகும். எனவே மலம் ஒரு கழிவுப் பொருளாக கருதப்பட மாட்டாது. மலம் ஒரு கழிவுப் பொருளாக கருதப்படாமைக்கான இரண்டு காரணங்கள்: மலமானது அணுசீப தொழிற்பாட்டின் விளைவாக தோன்றுவதில்லை. மற்றொன்று, மலமானது சமிப்பாடடையாத உணவின் மிகுதியாகும். அடுத்ததாக கழிவகற்றல். கழிவகற்றல் என்பது அணுசீப செயற்பாடுகளின் போது உருவாகும் விளைவுகளை உடலுக்கு தேவையற்ற விளைவை உடலிலிருந்து வெளியகற்றும் செயன்முறை கழிவகற்றல் எனப்படும். உடலிலிருந்து கழிவுகள் வெளியகற்றப்படும் முறை தொடர்பாக அடுத்ததாக பார்ப்போம். முதலாவது, கார்பனிரொக்சைட்டு நீராவி என்பன சுவாசப்பை வழியாக வெளிச்சுவாச வழியாக வெளியகற்றப்படும். அடுத்ததாக யூரியா, யூரிக் அமிலம், உப்புக்கள், மேலதிகமான நீர் என்பவை சிறுநீரகம் வழியாக சிறுநீராக வெளியகற்றப்படும். அடுத்ததாக யூரியா, யூரிக் அமிலம், சோடியம் குளோரைட்டு உப்பு, மேலதிகமான நீர் என்பன தோல் வழியாக வியர்வையாக வெளியகற்றப்படும். ஆகவே வியர்வையில் சோடியம் குளோரைட்டும் காணப்படுகின்றது. அடுத்ததாக சிறுநீரக தொகுதி தொடர்பாக பார்ப்போம். நைதரசன் கழிவுகளை அகற்றும் பிரதான தொகுதி சிறுநீரக தொகுதியாகும். நைதரசன் கழிவுகளாவன யூரியா, யூரிக் அமிலம், அமோனியா. யூரியாவானது உடலில் உற்பத்தி செய்யப்படும் செயன்முறை அமைனகற்றல் எனப்படும். யூரியா உருவாகும் செயன்முறை அமைனகற்றல் எனப்படும். அதாவது, மேலதிகமான அமினோமிலங்கள் ஈரலில் கொண்டு செல்லப்பட்டு உடைக்கப்படும் செயன்முறை அமைநகற்றல் எனப்படும். இவ் அமைநகற்றல் செயற்பாட்டின் மூலமே யூரியாவானது உற்பத்தி செய்யப்படுகின்றது. மீண்டும், அமைநகற்றல் என்பது மேலதிகமான அமினோமிலங்கள் ஈரலில் கொண்டு செல்லப்பட்டு உடைக்கப்படும் செயன்முறை அமைநகற்றல் எனப்படும். அமைநகற்றலின் போதே யூரியா உருவாக்கப்படுகின்றது. இவ் அமைநாற்றல் செயற்பாடானது ஈரலில் நடைபெறுகின்றது. இவ்வாறு இவ்வாறு உருவாகும் நைதரசன் கழிவுகளை அகற்றும் பிரதான அங்கம் சிறுநீரக தொகுதியாகும். மாணவர்கள், பாடநூலில் சிறுநீரக தொகுதியின் கட்டமைப்பு 180 பக்கத்தில் காணப்படுகின்றது. அவ்வட்டமைப்பை பார்த்தால் நான் சொல்வதை இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே மாணவர்கள், பாடநூலில் 180 பக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சிறுநீரக தொகுதி கட்டமைப்பில் உள்ள பாகங்கள் 2 சிறுநீரகங்கள், அதாவது ஒரு சோடி சிறுநீரகங்கள் காணப்படும். சிறுநீரகங்களில் இருந்து 2 பக்கங்களும் சிறுநீர்கான் காணப்படுகின்றது. சிறுநீர்கானது சிறுநீர் பையில் முடிவடைகின்றது. அடுத்ததாக சிறுநீர் வழி காணப்படுகின்றது. இவற்றுக்கு மேலதிகமாக சிறுநீரக நாளம், சிறுநீரக நாடி என்பன காணப்படுகின்றன. மீண்டும் மனிதனின் சிறுநீரக தொகுதியில் ஒரு சோடி சிறுநீரகங்கள், சிறுநீர்கான், சிறுநீர் பை, சிறுநீர் வழி, சிறுநீரக நாளம், சிறுநீரக நாடி என்பன காணப்படுகின்றன. முதலில் சிறுநீரகங்கள் தொடர்பாக பார்ப்போம். சிறுநீரகங்கள் அவரை வித்து வடிவத்தில் காணப்படும். வலது சிறுநீரகம் சற்று கீழாக காணப்படும். இடது சிறுநீரகம் சற்று மேல் காணப்படும். சிறுநீரகங்களின் அமைவிடம் இடுப்பு குழியில் முதுகுப்புறமாக முள்ளந்தண்டைன்புக்கு இருபுறமும் பக்கத்துக்கொன்று காணப்படும். சிறுநீரகத்தின் தொழில் சிறுநீரை உற்பத்தி செய்தல். அடுத்ததாக சிறுநீர்கான் சிறுநீரை சிறுநீர் பையை நோக்கி கொண்டு செல்லும். சிறுநீர்கானது சிறுநீரை சிறுநீர் பையை நோக்கி கொண்டு செல்லும். சிறுநீர் வழி சிறுநீரை வெளியகற்றும். ஆகவே மனிதனின் சிறுநீரக தொகுதியில் ஒரு சோடி சிறுநீரகங்கள், சிறுநீர்கான், சிறுநீர் பை, சிறுநீர் வழி, சிறுநீரக நாளம், சிறுநீரக நாடி என்பன காணப்படுகின்றன. அடுத்ததாக சிறுநீரகத்தின் நெடுக்கு வெட்டு முக தோற்றம். பாடநூலில் 181 பக்கத்தில் காணப்படுகின்றது. மாணவர்கள், 181 பக்கத்தை எடுத்துக்கொண்டால் இலகுவானதாக விளங்கும். சிறுநீரகத்தின் நெடுக்கு வெட்டு முக தோற்றம். சிறுநீரகத்தின் நெடுக்கு வெட்டு முக தோற்றத்தில் சிறுநீரக மேற்பட்டை, சிறுநீரக பிரமிட்டுக்கள், சிறுநீரக இடுப்பு, சிறுநீரக நாளம், சிறுநீரக நாடி, சிறுநீர்கான் என்பன காணப்படுகின்றன. மீண்டும் சிறுநீரகத்தின் நெடுக்கு வெட்டு முக தோற்றத்தில் சிறுநீரக மேற்பட்டை, சிறுநீரக பிரமிட்டுக்கள், சிறுநீரக இடுப்பு, சிறுநீரக நாளம், சிறுநீரக நாடி, சிறுநீர்கான் என்பன காணப்படுகின்றன. இங்கு வெளிப்புறமாக காணப்படும் அமைப்பு சிறுநீரக மேற்பட்டை எனப்படும். சிறுநீரக மேற்பட்டையானது கடும் கபில நிறத்தில் காணப்படும். அடுத்ததாக சிறுநீரகத்தி, அடுத்ததாக சிறுநீரகத்தி. சிறுநீர் தொகுதியின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு சிறுநீரகத்தி ஆகும். சிறுநீரகத்தின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு சிறுநீரகத்தி ஆகும். இவ்சிறுநீரகத்திகள் நுணுக்கு காட்டிக்குரிய அமைப்பாகும். சிறுநீரகத்திகள் நுணுக்கு காட்டிக்குரிய அமைப்பாகும். ஒரு சிறுநீரகத்தில் 1 மில்லியன் வரையான சிறுநீரகத்திகள் காணப்படும். ஒரு சிறுநீரகத்தில் 1 மில்லியன் வரையான சிறுநீரகத்திகள் காணப்படும். அடுத்ததாக சிறுநீரகத்தியின் அமைவிடத்தை பார்ப்போம். இவை தொடர்பான படங்கள் பாடநூலில் 181 பக்கத்தில் 6.14 காணப்படுகின்றது. பாடநூலில் 181 பக்கத்தில் 6.14 படத்தில் சிறுநீரகத்தின் அமைவிடம் தொடர்பான படம் தரப்பட்டுள்ளது. அதாவது இப்படத்தில் ஒரு சிறுநீரக பிரமிட்டு பெரிதாக்கப்பட்டு காட்டப்பட்டுள்ளது. இப்படமானது சிறுநீரக பிரமிட்டு 1 பெரிதாக்கி காட்டப்பட்டுள்ளது. சிறுநீரக பிரமிட்டுகள் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக பிரமிட்டு 2 பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேற்பகுதி மேற்பட்டை எனவும் கீழ்ப்பகுதி மைய விலயம் எனவும் அழைக்கப்படும். மேற்பட்டையானது கடும் கபில நிறத்தில் காணப்படும். மைய விலயமானது இளம் கபில நிறத்தில் காணப்படும். இங்கு சிறுநீரகத்தின் போமனின் உறையானது மேற்பட்டை பகுதியிலும் ஏனைய பகுதிகள் மைய விலயத்திலும் காணப்படும். மீண்டும் படம் 6.14 சிறுநீரக பிரமிட்டு 1 பெரிதாக்கி காட்டப்பட்டுள்ளது. சிறுநீரக பிரமிட்டானது 2 பகுதிகளாக பிரிக்கப்படும். மேற்பட்டை மைய விலயம். மேற்பட்டையானது கடும் கபில நிறத்திலும் மைய விலயமானது இளம் கபில நிறத்திலும் காணப்படும். மேற்பட்டை பகுதியில் சிறுநீரகத்தின் போமனின் உறை காணப்படும். ஏனைய பகுதிகள் மைய விலய பகுதியில் காணப்படும். ஆகவே மாணவர்களே, பாடநூலில் 180 பக்கம், 181 பக்கத்தில் சிறுநீரக தொகுதியின் கட்டமைப்பு, சிறுநீரகத்தின் நெடுக்குவெட்டு முகத்தோற்றம், அடுத்ததாக சிறுநீரகத்தின் அமைவிடம் தொடர்பாக பார்த்தோம். சிறுநீரகத்தியின் கட்டமைப்பானது பாடநூலில் 181 பக்கத்தில் காணப்படுகின்றது. சிறுநீரகத்தி என்பது சிறுநீரகத்தின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு ஆகும். இங்கு முதலில் கிண்ண வடிவத்தில் காணப்படுவது போமனின் உரையாகும். அதனைத் தொடர்ந்து அண்மை மடிந்த சிறுகுழாய், எனவும் யூ வடிவத்தில் காணப்படுவது என்லேயின் தடம் எனவும் அழைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து மடிப்படைந்த பகுதி சேமை மடிந்த சிறுகுழாய் எனப்படும். அதனைத் தொடர்ந்து மடிப்படைந்த பகுதி சேமை மடிந்த சிறுகுழாய் எனப்படும். இறுதியாக சேர்க்கும் கான் காணப்படும். இறுதியாக சேர்க்கும் கான் காணப்படும். அடுத்ததாக சிறுநீரக நாடி காணப்படுகின்றது. சிறுநீரக நாடி காணப்படுகின்றது. சிறுநீரக நாடி கிளைகளாக பிரிந்து உட்காவு புண்ணாடியாக போமனின் உறையினுள் செல்லும். உட்காவு புண்ணாடியாக போமனின் உறையினுள் செல்லும். இங்கு மயிர்த்துளை குழாய்கள் வலை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி கலன்கோள சிக்கலை உருவாக்கும். போமனின் உறையினுள் கலன்கோள சிக்கல் எனும் அமைப்பு காணப்படுகின்றது. கலன்கோள சிக்கலிலிருந்து வெளியேறும் குருதிக்கலன் வெளிக்காவு புண்ணாடி எனப்படும். வெளியேறும் குருதிக்கலன் வெளிக்காவு புண்ணாடி எனப்படும். இவ்வெளிக்காவு புண்ணாடியானது குருதிமயிர் குழாய்களாக கிளைத்து அண்மை மடிந்த சிறுகுழாய் எண்ணெயின் தடம் என்பவற்றை சூழ்ந்து காணப்படும். குருதிமயிர் குழாய்களாக அண்மை மடிந்த சிறுகுழாய் எண்ணெயின் தடம் என்பவற்றை சூழ்ந்து காணப்படும். இறுதியாக சிறுநீரக நாளம். இறுதியாக சிறுநீரக நாளம். மீண்டும் சிறுநீரகத்தின் கட்டமைப்பு. முதலாவதாக கிண்ண வடிவம் போமனின் உறை. அதனைத் தொடர்ந்து மடிப்படைந்த பகுதி அண்மை மடிந்த சிறுகுழாய். யூ வடிவத்தில் காணப்படுவது எண்ணெயின் தடம். அதனைத் தொடர்ந்து மடிப்படைந்த பகுதி சேமை மடிந்த சிறுகுழாய். இறுதியாக சேர்க்கும் கான். அடுத்ததாக சிறுநீரக நாடி. சிறுநீரக நாடி உட்காவு புண்ணாடியாக போமனின் உறையினுள் சென்று கலன்கோள சிக்கலெனும் வலையமைப்பை உருவாக்கும். அவ் கலன்கோள சிக்கலிலிருந்து வெளியேறும் குருதிக்கலன் வெளிக்காவு புண்ணாடி எனப்படும். வெளிக்காவு புண்ணாடியானது சிறு கிளைகளாக கிளைத்து அண்மை மடிந்த சிறுகுழாய் எண்ணெயின் தடம் என்பவற்றை சூழ்ந்து காணப்படும். இறுதியாக சிறுநீரக நாளம். இவை தொடர்பான கட்டமைப்புகள் பாடநூலில் காணப்படுகின்றது. பாடநூலையும் பார்த்து நான் சொல்வதையும் கேட்டால் இலகுவாக விளங்கிக் கொள்ளலாம். ஆகவே மாணவர்களே, இப்பாடப்பரப்பில் 4 படங்கள் தொடர்பான விடயங்களை இதுவரை பார்த்தோம். அடுத்ததாக சிறுநீர் உற்பத்தி செயன்முறை. அடுத்ததாக சிறுநீர் உற்பத்தி செயன்முறை தொடர்பாக பார்ப்போம். சிறுநீர் உற்பத்தி செயன்முறையானது 3 படிமுறைகளில் நடைபெறும். சிறுநீர் உற்பத்தி செயன்முறையானது 3 படிமுறைகளில் நடைபெறும். முதலாவது உயரமுக்க வடிகட்டல், இரண்டாவது தேர்வு அகத்துறிஞ்சல், மூன்றாவதாக சுரத்தல். சிறுநீர் உற்பத்தி செயன்முறை 3 படிமுறைகளில் நடைபெறும். உயரமுக்க வடிகட்டல், தேர்வு அகத்துறிஞ்சல், சுரத்தல். முதலில் உயரமுக்க வடிகட்டல் தொடர்பாக பார்ப்போம். முதலில் உயரமுக்க வடிகட்டல் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். உயரமுக்க வடிகட்டல் தொடர்பான படங்கள் பாடநூலில் 182 பக்கத்தில் காணப்படுகின்றது. பாடநூலில் 182 பக்கத்தில் காணப்படுகின்றது. மாணவர்கள் பாடநூலில் அப்பக்கத்தை எடுத்துக்கொண்டால் இலகுவானதாக அமையும். உயரமுக்க வடிகட்டல். உயரமுக்க வடிகட்டலானது போமனின் உறையினுள் நடைபெறும். உயரமுக்க வடிகட்டலானது போமனின் உறையினுள் நடைபெறும். அதாவது இங்கு உட்காவு புண்ணாடியானது போமனின் உறையினுள் பல தடவை கிளைகளாக பிரிந்து குருதிமயிர் குழாய்களினால் ஆன ஒரு வலையமைப்பை உருவாக்கும். இவ்வளையமைப்பானது கலன்கோள சிக்கல் எனப்படும். மீண்டும் உட்காவு புண்ணாடியானது போமனின் உறையினுள் பல தடவை கிளைகளாக பிரிந்து குருதிமயிர் குழாய்களினால் ஆன ஒரு வளையமைப்பை உருவாக்கும். இவ்வளையமைப்பானது கலன்கோள சிக்கல் எனப்படும். இவ்வளையமைப்பானது கலன்கோள சிக்கல் எனப்படும். இங்கு உட்காவு புண்ணாடியின் விட்டம் கலன்கோள சிக்கலில் இருந்து வெளியாகும் வெளிக்காவு புண்ணாடியின் விட்டத்தை விட அதிகம். அதாவது உட்காவு புண்ணாடியின் விட்டம் அதிகமாகவும் வெளிக்காவு புண்ணாடியின் விட்டம் குறைவாகவும் காணப்படும். மீண்டும் உட்காவு புண்ணாடியின் விட்டம் பெரிதாகவும் வெளிக்காவு புண்ணாடியின் விட்டம் சிறிதாகவும் காணப்படும். இதனால் கலன்கோளத்திற்கு வரும் குருதியின் அளவு அதிகமாகவும் கலன்கோளத்திலிருந்து வெளியாகும் குருதியின் அளவு குறைவாகவும் காணப்படும். மீண்டும் உட்காவு புண்ணாடியின் விட்டம் பெரிதாகவும் வெளிக்காவு புண்ணாடியின் விட்டம் சிறிதாகவும் இருப்பதனால் உட்காவு புண்ணாடி வழியாக வரும் குருதியின் அளவு அதிகமாகவும் கலன்கோள சிக்கலிலிருந்து வெளியாகும் குருதியின் அளவு குறைவாகவும் காணப்படும். இதனால் கலன்கோள சிக்கலில் ஒரு அமுக்கம் பிரயோகிக்கப்படும். இதனால் கலன்கோள சிக்கலில் ஒரு அமுக்கம் பிரயோகிக்கப்படும். இவ் அமுக்கத்தின் காரணமாக மயிர்குழாய் சுவர்களின் மீதும் போமனின் உரை சுவர்களின் மீதும் குருதியானது வடிகட்டப்படும். இவ்வாறு வடிகட்டப்படும் திரவம் கலன்கோள வடிதிரவம் எனப்படும். இவ்வாறாக வடிகட்டப்பட்டு போமனின் உறையினுள் வரும் திரவம் கலன்கோள வடிதிரவம் எனப்படும். மீண்டும் மாணவர்களே, உயரமுக்க வடிகட்டல் என்பது அதாவது உட்காவு புண்ணாடியின் விட்டம் பெரிதாகவும் வெளிக்காவு புண்ணாடியின் விட்டம் சிறிதாகவும் காணப்படுவதனால் உள்வரும் குருதியின் அளவு அதிகமாகவும் வெளியேறும் குருதியின் அளவு குறைவாகவும் காணப்படும். இதன் காரணமாக கலன்கோள சிக்கலில் ஒரு அமுக்கம் பிரயோகிக்கப்படும். இவ் அமுக்கத்தின் காரணமாக போமனின் உறையின் சுவர்களின் மீதும் கலன்கோள சிக்கலின் சுவர்களின் மீதும் குருதியானது வடிகட்டப்படும். இவ்வாறு வடிகட்டப்பட்டு போமனின் உறையினுள் வரும் திரவம் கலன்கோள வடிதிரவம் எனப்படும். இக்கலன்கோள வடிதிரவத்தில் நீர், குளுக்கோசு, அமினோமிலங்கள், விட்டமின்கள், ஓமோன்கள், மருந்து பொருட்கள், யூரியா என்பன காணப்படும். இவ்வாறு கலன்கோள சிக்கலின் ஊடாக வடிகட்டப்பட்டு போமனின் உறையினுள் வரும் திரவம் கலன்கோள வடிதிரவம் எனப்படும். கலன்கோள வடிதிரவத்தில் காணப்படும் கூறுகளாவன நீர், குளுக்கோசு, அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், ஓமோன்கள், மருந்துகள், யூரியா. கலன்கோள வடிதிரவத்தில் காணப்படாத கூறு அதாவது கலன்கோள சிக்கலிலிருந்து வடிகட்டப்படாமல் வெளிக்காவு புண்ணாடியின் ஊடாக வெளியேறும் கூறுகளாவன குருதி புரதங்களும் குருதிக்கலங்களும். ஆகவே கலன்கோள வடிதிரவத்தில் காணப்படாத கூறுகள் குருதி புரதம், குருதிக்கலங்கள். குருதிக்கலங்களாவன செங்குருதிக்கலம், வெண்குருதிக்கலம், குருதி சிறுதட்டுக்கள். இவ்வாறு குருதி புரதங்களும் குருதிக்கலங்களும் வெளிக்காவு புண்ணாடி வழியாக வெளியேறும். கலன்கோள வடிதிரவமானது மஞ்சள் நிறத்தில் காணப்படும். அதாவது கலன்கோள வடிதிரவத்தில் செங்குருதிக்கலம் காணப்படாத காரணத்தினால் கலன்கோள வடிதிரவமானது மஞ்சள் நிறத்தில் காணப்படும். அடுத்ததாக தேர்வு அகத்துறிஞ்சல். இவை தொடர்பான படங்கள் பாடநூலில் 183 பக்கத்தில் காணப்படுகின்றன. இவை தொடர்பான படங்கள் பாடநூலில் 183 பக்கத்தில் காணப்படுகின்றன. சிறுநீர் உற்பத்தி செயன்முறையின் இரண்டாவது படிமுறை தேர்வு அகத்துறிஞ்சல். இரண்டாவது படிமுறை தேர்வு அகத்துறிஞ்சல், அதாவது கலன்கோள வடிதிரவமானது சிறுநீர் தாங்கு குழாயின் ஊடாக முன்னோக்கி பயணிக்கும் போது, கலன்கோள வடிதிரவமானது சிறுநீர் தாங்கு குழாயின் ஊடாக முன்னோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது அதிலுள்ள சில கூறுகள் குருதி மயிர் குழாய்களினால் அகத்துறிஞ்சப்படும். இச்செயன்முறையே தேர்வு அகத்துறிஞ்சல் எனப்படும். மீண்டும் கலன்கோள வடிதிரவமானது அண்மை மடிந்த சிறுகுழாய், இன்லேயின் தடம் என்பவற்றின் ஊடாக பயணிக்கும் போது குருதி மயிர் குழாய்களினால் சில கூறுகள் அகத்துறிஞ்சப்படும். அவ்வாறு அகத்துறிஞ்சப்படும் கூறுகளாவன 90% நீர். தேர்வு அகத்துறிஞ்சலின் போது குருதி மயிர் குழாய்களினால் அகத்துறிஞ்சப்படும் கூறுகள் 90% நீர், முழுமையான குளுக்கோசு, அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், உப்புக்கள், யூரிக் அமிலம். தேர்வு அகத்துறிஞ்சலின் போது மேலே கூறப்பட்ட கூறுகள் யாவும் குருதி மயிர் குழாய்களினால் மீண்டும் அகத்துறிஞ்சப்படும். இச்செயன்முறை தேர்வு அகத்துறிஞ்சல் எனப்படும். மீண்டும் தேர்வு அகத்துறிஞ்சலின் போது குருதி மயிர் குழாய்களினால் அகத்துறிஞ்சப்படும் கூறுகள் 90% நீர், முழுமையான குளுக்கோசு, அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், உப்புக்கள், யூரிக் அமிலமானது பகுதி அளவில் மாத்திரமே அகத்துறிஞ்சப்படும். கலன்கோள வடிதிரவத்தில் உள்ள கூறுகள் மீள அகத்துறிஞ்சல் செயன்முறை உயிர்ப்பான அகத்துறிஞ்சல் எனப்படும். கலன்கோள வடிதிரவத்தில் உள்ள கூறுகள் மீள அகத்துறிஞ்சல் செயன்முறையானது உயிர்ப்பான அகத்துறிஞ்சல் எனப்படும். சுகதேகி மனிதர் ஒருவரில் 120 சென்டிமீட்டர் கணம் கலன்கோள வடிதிரவத்தில் 95% மீள அகத்துறிஞ்சப்படும். 120 சென்டிமீட்டர் கணம் கலன்கோள வடிதிரவத்தில் உள்ள 95% கூறுகள் மீள அகத்துறிஞ்சப்படும். ஆகவே மாணவர்களே, சிறுநீர் உற்பத்தி செயன்முறையில் முதலாவது உயரமுக்க வடிகட்டல் தொடர்பாக பார்த்தோம், இரண்டாவது தேர்வு அகத்துறிஞ்சல் தொடர்பாக பார்த்தோம், அடுத்ததாக சுரத்தல். சுரத்தல் என்பது சிறுநீரகத்தியை சூழ உள்ள குருதி மயிர் குழாய்களினால் சில பதார்த்தங்கள் சுரக்கப்பட்டு சிறுநீர் தாங்கு குழாயினுள் விடப்படும். மீண்டும் சிறுநீரகத்தியை சூழ உள்ள குருதி குழாய்களினால் சில பதார்த்தங்கள் சிறுநீர் தாங்கு குழாயினுள் சுரக்கப்படும். இச்செயன்முறை சுரத்தல் எனப்படும். இதன் போது சுரக்கப்படும் கூறுகளாவன ஐதரசன் நேரயன், பொட்டாசியம் நேரயன், அமோனியா நேரயன், கிரியச்சினைன் உப்பு, மருந்துகள், விட்டமின் பி. மீண்டும் சுரத்தல் என்பது சிறுநீரகத்தியை சூழ உள்ள குருதி மயிர் குழாய்களினால் சில கூறுகள் சுரக்கப்பட்டு சிறுநீர் தாங்கு குழாயினுள் விடப்படும். அவ்வாறு விடப்படும் கூறுகளாவன ஐதரசன் அயன், பொட்டாசியம் அயன், அமோனியம் அயன், கிரியச்சினைன் உப்பு, மருந்துகள், விட்டமின் பி. ஆகவே உயரமுக்க வடிகட்டல், தேர்வு அகத்துறிஞ்சல், சுரத்தல் ஆகிய செயற்பாடுகளின் மூலம் சிறுநீரானது உற்பத்தி செய்யப்படும். இங்கு சேய்மை மடிந்த சிறுகுழாயினூடாக செல்லும்போது சிறுநீரானது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும். இவ்வாறு செல்லும் சிறுநீரில் காணப்படும் கூறுகளாவன நீர், உப்புக்கள், யூரியா, யூரிக்கமிலம், கிரியட்சினை. சிறுநீரில் காணப்படும் கூறுகளாவன நீர், உப்பு, யூரியா, யூரிக்கமிலம், கிரியட்சினை. சிறுநீரானது வெளிர் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். சிறுநீரானது வெளிர் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். நோய் நிலைமைகளின் போது சிறுநீரின் நிறம் கடும் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். கடும் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் சிறுநீரானது சேர்க்கும் காண்வழியாக சிறுநீரக இடுப்பை அடையும். சேர்க்கும் காண்வழியாக சிறுநீரக இடுப்பை அடையும். அங்கிருந்து சிறுநீர் காணினூடாக சிறுநீர் பையை அடையும். அங்கிருந்து சிறுநீர் காணினூடாக சிறுநீர் பையை அடையும். சிறுநீர் பையில் சிறுநீரானது தற்காலிகமாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். சிறுநீர் பையில் சிறுநீரானது தற்காலிகமாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு சேமிக்கப்பட்ட சிறுநீரானது கழிக்கும் தேவை ஏற்படும் போது சிறுநீர் வழியினூடாக வெளியகற்றப்படும். இவ்வாறு சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் சிறுநீரானது கழிக்கும் தேவை ஏற்படும் போது சிறுநீர் வழியாக வெளியகற்றப்படும். ஆகவே ஆரோக்கியமான நபர் ஒருவரின் சிறுநீரில் காணப்படும் கூறுகளாவன நீர், உப்பு, யூரியா, யூரிக்கமிலம், கிரியட்சினை. மாணவர்களே, இதுவரையில் அனுசேபம், கழிவு, கழிவகற்றல், நைதரசன் கழிவுகள், அமைநகற்றல், சிறுநீரக தொகுதியின் கட்டமைப்பு, சிறுநீரகத்தின் நெடுக்கு வெட்டு முகத்தோற்றம், சிறுநீரகத்தின் கட்டமைப்பு, சிறுநீரகத்தின் அமைவிடம், சிறுநீர் உற்பத்தி செயன்முறையின் படிமுறைகள் என்பவை தொடர்பாக பார்த்தோம். அடுத்ததாக சிறுநீர் தொகுதியுடன் தொடர்பான நோய்கள் பற்றி பார்ப்போம். சிறுநீரக தொகுதியுடன் தொடர்பான நோய்களில் முதலாவது சிறுநீரக செயலிழப்பு. சிறுநீரக செயலிழப்பு என்பது சிறுநீரகத்தினால் சிறுநீர் வடித்தல் தொழிற்பாடு குறைவடைதல். சிறுநீரகத்தினால் வடித்தல் தொழிற்பாடு குறைவடைந்து செல்லுதல் சிறுநீரக செயலிழப்பு எனப்படும். சிறுநீரக செயலிழப்பு இருவகைப்படும். குறுங்கால சிறுநீரக செயலிழப்பு, நீண்டகால சிறுநீரக செயலிழப்பு. சிறுநீரக செயலிழப்பானது இருவகைப்படும். குறுங்கால சிறுநீரக செயலிழப்பு, நீண்டகால சிறுநீரக செயலிழப்பு. குறுங்கால சிறுநீரக செயலிழப்பு என்பது சில மணித்தியாலம் முதல் சில நாட்கள் வரை சிறுநீரகம் தற்காலிகமாக செயலிழத்தல். குறுங்கால சிறுநீரக செயலிழப்பு என்பது சில மணித்தியாலங்கள் முதல் சில நாட்கள் வரை சிறுநீரகமானது தற்காலிகமாக செயலிழத்தல் குறுங்கால சிறுநீரக செயலிழப்பு எனப்படும். நீண்டகால சிறுநீரக செயலிழப்பு என்பது மீண்டும் பழைய நிலையை அடையாதவாறு படிப்படியாக சிறுநீரகம் செயலிழந்து கொண்டு செல்லுதல். நீண்டகால சிறுநீரக செயலிழப்பு என்பது மீண்டும் பழைய நிலையை அடையாதவாறு படிப்படியாக சிறுநீரகமானது செயலிழந்து செல்லுதல். சிறுநீரக செயலிழப்புக்கான காரணங்கள், முதலாவது நீரிழிவு. சிறுநீரக செயலிழப்புக்கான காரணங்கள் நீரிழிவு, உயர் குருதி அமுக்கம், நுண்ணங்கி தொற்று, சிறுநீர் தொற்று, சிறுநீரக கற்கள், நச்சுப்பொருட்கள் உடலினுள் சேருதல், ஒவ்வாமை, ரசம் போன்ற பார உலோகங்கள், பல்வேறு வகையான மருந்துகள், விவசாய ரசாயன பதார்த்தம். மீண்டும் சிறுநீரக செயலிழப்புக்கான காரணங்கள் நீரிழிவு, உயர்குருதி அமுக்கம், நுண்ணங்கி தொற்று, சிறுநீர் தொற்று, சிறுநீரக கற்கள், நச்சுப்பொருட்கள் உடலினுள் சேருதல், ஒவ்வாமை, ரசம் போன்ற பார உலோகம், பல்வேறு வகையான மருந்துகள், விவசாய ரசாயன பதார்த்தங்கள். சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறிகள். சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறிகள்: இரவில் வெளியேற்றப்படும் சிறுநீர் தடவைகளின் எண்ணிக்கை அதிகரித்தல். இரவில் வெளியேற்றப்படும் சிறுநீர் தடவைகளின் எண்ணிக்கை அதிகரித்தல். வெளியேறும் சிறுநீரின் அளவு குறைதல். வெளியேறும் சிறுநீரின் அளவு குறைதல், அதாவது சிறுநீர் கழிக்கும் தடவைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும், வெளியேறும் சிறுநீரின் அளவு குறையும். அடுத்ததாக முள்ளந்தண்டு என்பில் வலி ஏற்படும். முள்ளந்தண்டு என்பில் வலி ஏற்படும். அடுத்ததாக இளைய வீக்கம். அடுத்ததாக வெளிரல். அடுத்ததாக சிறுநீருடன் புரதம் வெளியேறுதல். அடுத்ததாக சிறுநீருடன் புரதம் வெளியேறுதல். அடுத்ததாக உள்ளங்கை பாதங்களில் புள்ளிகள் தோன்றல். சிறுநீரக செயலிழப்பின் அறிகுறிகள்: வெளியேறும் சிறுநீரின் அளவு குறையும், சிறுநீர் கழிக்கும் தடவைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும், முள்ளந்தண்டு என்பில் வலி ஏற்படும், இளைய வீக்கம், வெளிரல், சிறுநீருடன் புரதம் வெளியேறுதல், உள்ளங்கை பாதங்களில் புள்ளிகள் தோன்றல். நோய் அறிகுறி தோன்றி எட்டு தொடக்கம் 14 நாட்களில் முழுமையாக சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். நோய் தோன்றி நோய் அறிகுறிகள் தோன்றி எட்டு தொடக்கம் 14 நாட்களில் முழுமையாக சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். சிறுநீரக செயலிழப்புக்கான சிகிச்சை முறைகள்: மாற்று சிறுநீரக சத்திர சிகிச்சை. இரண்டாவதாக நுகைப்பு. நுகைப்பு என்பது செயற்கை முறையில் குருதியை வடிகட்டல். நுகைப்பு என்பது செயற்கை முறையில் குருதியை வடிகட்டல். அடுத்ததாக இரண்டாவது நெபிரைட்ரிஸ், அதாவது சிறுநீரக அழற்சி. சிறுநீரக அழற்சி என்பது சிறுநீரக தொகுதியானது தொற்று அல்லது நச்சுத்தன்மையால் பாதிக்கப்படுதல். தொற்று அல்லது நச்சுத்தன்மையால் பாதிக்கப்படுதல். இதன் போது கலன் கோலத்திற்கும் சிறுநீர் தாங்கு சிறு குழாய்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். கலன்கோளம் பாதிக்கும் போது அதனூடாக செல்லும் குருதியின் அளவு குறையும். இதனால் உடலில் தேவையற்ற பதார்த்தங்கள் சேரும் அளவு அதிகரிக்கும். கலன்கோளம் பாதிப்படையும் சந்தர்ப்பத்தில் செங்குளியங்களும் கசிந்து சிறுநீருடன் வெளியாற்றப்படும். மேலும் புரதங்களும் சிறுநீருடன் வெளியகற்றப்படும். இதனால் உடலுக்கு தேவையான புரதத்தின் அளவு குறைவடையும். ஆகவே சிறுநீரக அழற்சியானது தொற்று அல்லது நச்சுத்தன்மையால் ஏற்படும். மூன்றாவதாக சிறுநீரகக்கள். சிறுநீரகக்கல்லானது கல்சியம் ஒக்சலேற்றானது சிறுநீரக தொகுதியில் பளிங்குகளாக மாறுவதன் மூலம் ஏற்படுகின்றது. சிறுநீரக கல்லானது கல்சியம் ஒக்சலேற்று ஆனது சிறுநீரக தொகுதியில் பளிங்குகளாக மாறுவதன் மூலம் ஏற்படுகின்றது. சிறுநீரக கல் உருவாவதற்கான காரணம் போதியளவு நீரருந்தாமை, சிறுநீரை அதிகளவு நேரம் தேக்கி வைத்தல். சிறுநீரை அதிகளவு நேரம் சிறுநீரக தொகுதியில் தேக்கி வைத்தல். அடுத்ததாக உண்ணும் உணவுகள். உண்ணும் உணவுகளும் சிறுநீரக கல் உருவாவதில் செல்வாக்கு செலுத்துகின்றன. உதாரணமாக அளவுக்கு அதிகமாக கல்சியம் அடங்கிய உணவுகளை உட்கொள்ளும் போது சிறுநீரக கல் உருவாவதற்கான சாத்தியம் அதிகரிக்கும். சிறுநீரக கல்லுக்கான சிகிச்சை முறை, முதலாவது லிப்தோதெரப்சி. லிப்தோதெரப்சி என்பது லேசர் கதிர்களை பயன்படுத்தி சிறுநீரக கற்களை உடைக்கும் செயன்முறை. லேசர் கதிர்களை பயன்படுத்தி சிறுநீரக கற்களை உடைக்கும் செயன்முறை. மேலும் மருந்துகள், சத்திர சிகிச்சை என்பவற்றின் மூலமும் சிறுநீரக கற்கள் அகற்றப்படுகின்றன. ஆகவே மாணவர்களே, சிறுநீரக தொகுதியுடன் தொடர்புடைய நோய்களில் முதலாவதாக சிறுநீரக செயலிழப்பு, இரண்டாவதாக நெபிரைட்ரிஸ், மூன்றாவதாக சிறுநீரக கல் தொடர்பாக பார்த்தோம். இன்றைய தினம் கழிவகற்றும் தொகுதி தொடர்பான அனைத்து விடயங்களும் பார்த்தோம். இவற்றுக்கு மேலதிகமாக மாணவர்கள் மீண்டும் பாடநூலை வாசித்துக் கொண்டால் இலகுவானதாக அமையும். இன்றைய தினத்திற்கான கேள்வி: அமைநகற்றல் நடைபெறும் இடம் எது? அமைநகற்றல் நடைபெறும் இடம் எது? இரண்டாவது வினா: சிறுநீரில் காணப்படும் கூறுகள் யாவை? சிறுநீரில் காணப்படும் கூறுகள் யாவை? முதலாவது வினா: அமைநகற்றல் நடைபெறும் இடம் எது? இரண்டாவது வினா: சிறுநீரில் காணப்படும் கூறுகள் யாவை? இவற்றுக்கான விடைகளை எழுதி பாட ஆசிரியரிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.